நாம் எடுத்துக்கொள்வோம் ரோம புஸ்தகம் 8 பக்கம், 215 பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 215 பக்கம், ரோம புஸ்தகம் 8. நாம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை கிரமமாக பார்த்து வருகிறோம். மிக அற்புதமான, மிக அருமையான ஒரு அதிகாரம், மிக உன்னதமான சத்தியம் அடங்கிய அதிகாரம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே முழு, ஒரு கிறிஸ்தவனுக்கு முழுமையான சத்தியம் செல்லுவதற்கு இந்த அதிகாரம் மிக மிக பிரயோஜனமா இருக்கும். உடைய வாழ்க்கையில அனைத்தும், ஒரு பேக்கேஜ் சொல்லுவாங்கல்ல, அனைத்தும் அடங்கியிருக்கு இந்த அதிகாரத்துல. அவன் ரட்சிப்பு முதல் கொண்டு அவனுடைய மரணம் பரலோகம் மட்டுமாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அனைத்து, கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சத்தியங்கள் கொண்ட ஒரு அருமையான ஒரு பேக்கேஜ் இந்த அதிகாரம். மிக அற்புதமான ஒரு, மிக விலையை பெற்ற மகத்துவமான ஒரு விசேஷமான அதிகாரம் இந்த அதிகாரம். அதே இந்த அதிகாரத்தை நாம் ஸ்பெஷலா எடுத்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாட்கள்ல தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாக எனக்கு அதிகமாக இது பிரயோஜனமா இருக்கிறது, உங்களுக்கும் அதிகமாக பிரயோஜனமாக நம்புகிறேன். இதை நாம் ஜபத்தோடு நாம் தியானிப்போம். போன வாரம் நம்ம பார்த்து வந்தோம் இல்லைங்களா, ஒரு தேவ ஆவியானவரை, இது தேவனுக்குள்ளாக, அதாவது இயேசுவுக்குள்ளாக வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எவ்விதமான ஒரு சிறப்பான காரியங்கள்லாம் பார்த்து வந்தோம் இல்லைங்களா. அவனுடைய வாழ்க்கையில ஆக்கனை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி கடந்த நாள்ல பார்த்தோம். அது சமயத்துல அவன் ஆவிக்குரிய ஆவியின்படி நடக்கிறவனா இருக்கிறான், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் நம்ம பார்த்தோம் அப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க பொறுப்பு, ஒரு கிறிஸ்தவனின் பொறுப்புன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டோம், இயேசுக்குள்ள வந்துட்டோம், எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்றது உட்கார இல்ல. நான் இயேசு பிள்ளை ஆயிட்டேன், அதுமே எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. அப்ப இயேசுக்குள்ளாக, இயேசுவின் பிள்ளையாக வாழ்ற வாழ்க்கையில என்ன இருக்குதுங்க, பொறுப்பு இருக்குது. இயேசுக்குள்ளாக இயேசுவின் பிள்ளையா வாழ்ற வாழ்க்கையில பொறுப்புக்கு, நீங்க அவங்களை போல இவங்களை போல நம்ம வாழவே முடியாது, வாழவும் கூடாது. அப்படி அவங்களை போல நம்மளை போல அவங்களை போல நம்ம காப்பி அடிச்சு வாழ்வோம் என்றால் அப்ப நம்ம இயேசு அறிந்து பிரயோஜனமே இல்லை, இயேசுவின் பிள்ளையா வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் போன வாரம் பார்த்தோம், கிறிஸ்துவ பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கான்னு சொல்லி போனது நம்ம பார்த்தோம் சரிங்களா. சரிங்க, அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து அதாவது நம்ம அருமையான மற்றொரு சத்தியம், அந்த ரோமர் புத்தகம் 8:14, போனது 13 நம்ம படிச்சு முடிச்சோம். அடுத்தது 14. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 முதல் 13 வரைக்குமே ஒரு பகுதியா பிரிச்சாச்சு, ஒரு பகுதியா நம்ம பிரிச்சிருக்கோம். 1 முதல் 13 நீதிமானாகுதலும் பரிசுத்தமாகுதலை குறித்து பேசணும். நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், நீதிமானாக்கப்பட்ட வாழ்க்கை, அப்புறம் அவன் பரிசுத்தமாகுதலே கொண்ட வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நீங்க 14 17 வரைக்கும் அடுத்தது 2 பகுதி இந்த அதிகாரத்துல ஒரு 4 பகுதியாக நம்ம படிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14 17 வரைக்கும் மகவேற்பு பத்தி சொல்லுது. மகவேற்பு, அதாவது மகவேற்பு என்று சொல்லும்படியான காரியம் என்னன்னா அடாப்ஷன். அடாப்ஷன் சொல்லும்படியான காரியம் என்னன்னா தத்தெடுத்தல், பிள்ளையாகுதல், கடவுள் தம்முடைய சொந்த பிள்ளையாக யாராலும் அவரை நோக்கி வராங்களோ அவர்களை சொந்த பிள்ளையாக தத்தெடுத்துக்கொள்ள, சொந்த பிள்ளையாக கொள்கிறார். அதான் மகவேற்பு, அடாப்ஷன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதை தான் இங்க படிக்கிறோம், அதான் இங்க படிக்கிறோம். அந்த 14 முதல் 17 வரைக்கும் அந்த கருத்து தான் அந்த இடத்துல போதிக்கிறது. 13 வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம், நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல் குறித்து படிச்சோம் இல்லைங்களா. இந்த 14 அடுத்த பகுதி 14 முதல் 17 வரைக்கும் நம்ம இந்த உன்னதமான அருமையான சத்தியம், மகவேற்பு, தேவனுடைய பிள்ளை ஆகும்படியான காரியங்கள், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்படியான அந்த கருத்தை குறித்து நம்ம சிந்திக்கிறோங்க. முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 14 மையமாக பார்க்க போறோம். 14 நம்ம மையமாக பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். முக்கியமாக இன்னைக்கு உலகத்துல பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பில்லியன் மக்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏகப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது பாரம்பரியமா சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் கிறிஸ்துவ நாடு என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவ நாட்டுல வளர்ந்த பிள்ளைகள் சொல்லி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் அதனால நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அதனால நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நான் சபை அங்கத்துமாயிருக்க நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையில டினாமினேஷன், இப்ப பிரிவுகள் அடிப்படையில கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான பல்வேறு வகையில கிறிஸ்தவர்கள் சொல்லி கொண்டு பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல வாழ்கிறார்கள் இல்லைங்களா, வாழ்கிறார்களே. ஆனா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வெறும் பெயராளர் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டு போகலாம், ஆனால் உண்மையானவே கிறிஸ்தவர்களா இருக்கிறார்களா, வேதபூர்வமாக வேதத்தை மையமா வைத்து வேதம் சொல்லுகிற விடமாக கிறிஸ்தவர்கள் சொல்றார்களா, கிறிஸ்துவர்கள் சொன்னாலே அவர்கள் யாரு? கிறிஸ்துவ உடையவர்கள். கிறிஸ்துவர்கள் சொன்னாலே யாருங்க? கிறிஸ்துவின் உடையவர். கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். யார் கிறிஸ்துவர்கள்? கிறிஸ்துவை உடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். சொல்ற புரியுதா? அப்ப வெறும் பிரிவை முன்னாடி வைத்தோ, இல்ல சடங்குகளை பின்னாடி வைத்தோ, இல்ல அந்த முறையை கையாண்டோ, இல்ல அந்த பேரை வைத்தோ, இது பெயரை வைத்தோ, இது இதை சார்ந்தோ அதை சார்ந்தோ நம்ம கிறிஸ்துவர்களை வாழ முடியாது. வேதத்தில் பார்க்க முடியாத காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளையான ஒரு வாழ்க்கை தான் அவன் கிறிஸ்துவன், கிறிஸ்துவன் சொல்ல முடிகிறது. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், தேவனுடைய பிள்ளையா நான் இன்னைக்கு உட்கார்ந்துருக்க? நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளையாய் அவன் தான் கிறிஸ்துவன். புரியுதா? இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க ஆராய்ந்து பாருங்க, நான் தேவனுடைய பிள்ளையா, கடவுளுடைய பிள்ளையா? ஏன்னா விசேஷமான காரியம், சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. நம்ம பார்த்தோம் ரோமர் புத்தகம் 8 சாரி ரோமர் புத்தகம் 8 ஒன்னாம் வசனத்திலிருந்து பார்த்துட்டு வருகிறோம், கடவுள் எவ்வளவு அற்புதமா, எவ்வளவு ஆச்சரியமாக ஒரு மனுஷனை சந்தித்து அவனை ரட்சித்து அவனை மாற்றி அவனுடைய வாழ்க்கையை புதுப்பித்து, எவ்வளவு மகத்துவமான சத்தி நம்ம பார்த்து வருகிறோம் இல்லையா? 1 Kings 13:13 வரைக்கும் பார்த்துட்டு வரோம். நீதிமானாகுதல், ஆண்டவர் அவனுக்காகவே வராரு, அவனை நீதிமானாக்குறார். ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது அவன் குற்றமற்றவனாக, விடுதலையாக்கப்பட்டவனாக, நீதிமானாக்கப்பட்டவனாக அவன் வாழ்ற அந்த உலகத்துல. மாத்திரமல்ல, அதுக்கு அப்புறமா பார்த்தோமா இல்லையா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற மக்களா இருக்கிறார்கள். ஆவின்படி நடக்கிறவர்கள் அவங்க யாரு? மாம்சத்தை அழிக்கிறார்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தா பிழைப்பீர்கள் சொல்லி 13 வரைக்கும் அந்த பரிசுத்தமாகுதல பத்தி பார்த்தோம். இவ்வளவு மகத்துவமான காரியம். அதுக்கு அடுத்ததாக மேலும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு 14 மேலும் என்று சொல்லி. ஆங்கிலத்துல ஃபார் என்று சொல்லி பதம் உபயோகப்படுத்தப்படுது, மேலும். அப்ப தொடர்ச்சியான ஒரு காரியத்தை தான் சொல்றாரு. அந்த 13 தொடர்ச்சி தான். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளான ஒரு காரியத்தை, தேவனுடைய பிள்ளை முடிய, தேவனுடைய பிள்ளைக்குரிய காரியத்தை அந்த இடத்துல சொல்றாரு. தேவனுடைய பிள்ளை முக்கியத்துவத்தை சொல்றாரு. யார் தேவனுடைய பிள்ளைகள்? யார் தேவனுடைய பிள்ளைகள்? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் தேவனுடைய பிள்ளைகள் தலைப்பில் சிந்திக்கிறோம் முதல் பகுதியாக. இதை நாம் 2 பார்க்க போறோம், இந்த வாரம் முதல் பகுதி, அடுத்த வாரம் 2 யார் தேவனுடைய பிள்ளைகள் தலைப்பில் சிந்திக்க போகிறோம். ஆகவே நம்ம சிந்திக்கவில்லை ஜபத்தோடு நம்ம கேட்போம். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் என்றால், நான் தேவனுடைய பிள்ளையா? இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கோம், கடவுளுடைய பிள்ளையா? கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் சொல்லிட்டு போறது பிரயோஜனமே இல்ல. நான் ஏசாமியை கும்புறேன், நான் வணங்குறேன் சொல்லிட்டு பிரயோஜனமே இல்ல. நான் சிலுவையை போட்டேன், முடிஞ்சு காணிக்கைக்கு போட்டேன் சொல்றது பிரயோஜனமே இல்ல. நான் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றது பிரயோஜனமே இல்ல. நான் எந்த பிரிவு சார்ந்தவன், நான் ஞானஸ்தான் எடுத்துட்டு சபை இல்ல. உண்மையாவே நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? உண்மையாவே நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்க்கணும், நான் தேவனுடைய பிள்ளையா? இது முக்கியமான விஷயம். இந்த ஸ்லாக்கி யாருக்குமே இல்லைங்க, புரியுதுங்களா? இந்த ஸ்லாக்கி யாருக்குமே இல்ல. நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இன்னாருடைய பிள்ளை, நான் இந்த ரோம ராமசுந்தரத்தோட பிள்ளை, இந்த சிவ சுப்பிரமணியத்துடைய பிள்ளை, இந்த பிரசிடண்டுடைய பிள்ளை, இந்த பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளை, இல்ல இந்த ஊர் தலைவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பாரதிய பிரயோஜனமே இல்ல. புரியுதுங்களா? நான் யாருடைய பிள்ளையா இருக்கணும்? கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும், கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும். அதான் விசேஷமான காரியம். அந்த கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். அவங்க எப்பேற்பட்ட உன்னதமான அந்த அனுபவத்தை, அந்த அருமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கிறாங்க சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப கடவுளுடைய பிள்ளைங்க யாரு அதை நம்ம இங்க பாக்குறோம். கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக தெல்ல தெளிவாக, ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் சொல்லி கொண்டு போகிறார்கள், ஆனா கடவுளுடைய பிள்ளைக்குரிய காரியங்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா இயேசு ஆண்டரே நம்ம போனதுல பார்த்தோம், இயேசு ஆண்டரே மத்திய 7 ஒரு வசனத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளவு பரிதாபமான விஷயம். மறுபடியும் பார்க்கலாமே, மத்தேயு புஸ்தகம் 7:21 மத்தேயு புஸ்தகம் 7:21 இயேசுவாண்டன் அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 11 அதே புதிய ஏற்பாட்டுல 11 மத்தேயு 7:21 ஏன்னா இயேசுவாண்டரும் தெல்ல தெளிவா வலியுறுத்தி பேசுறாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 7:21 பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அத கவனிக்கிறீங்களா? நான் சொன்ன புரியுது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசி அதில் பிரவேசிப்பதே இல்லை. அப்ப கத்தாவே கத்தாவே யார் சொல்லிட்டு இருக்கிறான்? இன்னைக்கு கத்தாவே கத்தாவே யார் சொல்லிட்டு இருக்கிறான்? அந்நிய மனுஷனா சொல்லுங்க? ஏசாமி கும்பர மனுஷன் தானே சொல்றான். இயேசுனுக்கு தெரியும் சொல்றான், பின்னாடி பார்த்தோமா இல்லையா? இயேசுனுக்கு தெரியும், இயேசு நாமத்தை பயப்படுத்துறான் இல்லைங்களா? சர்ச்சுக்கு வந்திருக்கிறான்,
எல்லாம் பயங்கரமா கடைபிடிக்கிறான், அவன் தான் கத்தாவே கத்தாவே சொல்றவன். அப்ப வாங்க எவ்வளவு ஏமாற்றம் பாருங்களேன், எவ்வளவு பயங்கரமான ஏமாற்றம். அப்ப அதனாலதான் சொல்றது, நம்ம முக்கியமா ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம முக்கியமா வெறும் கத்தாவே கத்தாவே சொல்லிட்டு பயங்கரமா அலலியா கீதம் பாடிட்டு பயங்கரமா ஸ்தோத்திர கீதம் பாடிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு கரகோஷம் போட்டு பரவச பக்தியோடு கத்தாவே கத்தாவே பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு போறதுல பிரயோஜனமே இல்ல. உண்மையாவே நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டு தான் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ற வாழ்க்கையை தான் ஆண்டவர் வலியுறுத்தி பேசுறேன். அதான் நம்ம 14 வசனத்துல பார்க்க போறோம். அதனாலதான் 14 வசனத்துல பாக்குறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே, அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லி பாருங்களேன், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, கவனிக்கிறீங்களா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, கவனிக்கிறீங்களா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்பா, யாரு தேவனுடைய புத்திரர்கள், யார் தேவனுடைய பிள்ளைகள்? ஹலோ, புரியுதா? யார் தேவனுடைய பிள்ளைகள், யார் தேவனுடைய புத்திரர்கள்? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, அழகா தெளிவா சொல்லுது பாத்தீங்களா, as many as are being led by the spirit of God சொல்லி வசனத்துல சொல்லிவா பாக்குறோம். எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, இந்த இடத்துல தெளிவா are being led என்று சொல்ற பதம் என்ன தெரியுமா, continually led by the spirit of God அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்தப்படுது கிரேக்க பதத்துல. continually அப்படின்னா தொடர்ச்சியாக, ஏதோ ஒரு ஒரு வாரம் மட்டும் இல்ல ஒரு காலம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம் நடத்துகிறவர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல கிரேக பதத்துல எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ என்ற பதம் கண்டினியூலி தொடர்ச்சியாக, வாழ்நாள் மட்டுமாக, மரணம் அவர்களை பிரியும் மட்டுமாக நடத்தப்படுகிறவர்கள். யாரு? தேவனுடைய ஆவியினாலோ. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, அதான் அந்த இடத்துல சொல்லுது. அப்ப நடத்தப்படுகள், they are led by the spirit of God, they are led by the spirit of God, அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை. யாரு? எவர்கள்? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 13 வசனம் தொடர்ச்சி தான் பார்த்தோம். நம்ம மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினுடைய சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிக்கிற மக்கள் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர்கள் தான் தேவனுடைய ஆவியை கொண்டவர்கள். அப்ப அவர்கள் என்ன? அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தொடர்ச்சியாக, மேலும் தேவன் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, 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 தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். நல்லா புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கைங்க. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்ல போனால் சும்மா சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில அவன் அவனுடைய வாழ்க்கையில், he is under the control of the spirit of God, he is under the direction of the spirit of God. தேவனுடைய ஆவியின் வழிநடத்தினாலே, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, தேவனுடைய ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவனாய் வாழுற வாழ்க்கை கொண்டவன் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவன் தான் தேவனுடைய புத்திரன், அவன் தான் தேவனுடைய பிள்ளை. புரியுது? நல்லா புரியுதா? எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்களோ. அப்பா, இன்னைக்கு நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தேவனுடைய பிள்ளையா? அவனுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பா, தேவனுடைய பிள்ளையாய் வாழ்றாயா? தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னால நீயும் நானும் யாரால் நடத்தப்படணும்? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமாங்க, ஒரு காலத்துல நான் பாவத்துல விழுந்து போய், பாவத்துல நாரி போய், பாவ நாசமோசத்துல மூழ்கி போய், நாரி போய் கிடந்தேன். அன்னைக்கு யார் எனக்கு தலைவன்? பிசாசு. அன்னைக்கு யார் எனக்கு தலைவன்? உலகம். அன்னைக்கு யார் தலைவன்? மாம்சம். அன்னைக்கு யார் எனக்கு தலைவன்? சுயம். அதான் ஆட்டி படுத்து கொண்டு இருந்துச்சு, அதான் ஆளுகை செய்து கொண்டு இருந்துச்சு. உண்மைதானே? எபேசு சபைக்கு பவுல் எழுதுறாரு பாருங்க, 2 அதிகாரம் அழகா தெளிவா சொல்லுது பாருங்களேன். எபேசு புத்தகம் 2 அதிகாரம் பக்கம் 264 பக்கம் அங்க பாருங்க, பக்கம் 264 பக்கம் எபேசு புத்தகம் 2 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் 264 பக்கம் 1-2 வசனம் அந்த இடத்துல எவ்வளவு அழகா தெளிவு பாருங்க. ஒரு காலத்துல அவர்கள் பாவத்தில் விழுந்து போன பாவ மக்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதுறாரு. அந்த இடத்துல தெல்ல தெளிவாங்க பாக்குறோம், அங்க என்ன சொல்லுது? அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை ஒரு காலத்துல எப்படி இந்த மக்களா இருந்தாங்க, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்து போய் கிடந்த அந்த மக்கள். அப்புறம் பாருங்க அங்க என்ன நடக்குது பாருங்க, ஒரு காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு பாருங்களேன், எவ்வளவு தெளிவாங்கத்துல தெளிவாங்க சொல்லுது பாருங்களேன். ஒரு காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு பயங்கரமான அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மக்களா இந்த இடத்த தெல்ல தெளிவா பாக்குறோம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே கவனிக்கிறீங்களா, முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றுபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்தை அதிகார பிரபாய ஆவிக்கு ஏற்றுபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் இருமலைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். கவனிக்கிறீங்களா, ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க சொல்லுது இந்த எபேசு சபை கிறிஸ்தவர்களை பார்த்து. அந்த கிறிஸ்தவர் இன்னைக்கு ரசிக்கப்பட்டாங்க. அந்த பவுல் அப்போஸ்தலன் அவர்களை பார்த்து எழுதுறாரு, அப்பா ஒரு காலத்துல எப்படிப்பா இருந்தீங்க, மனுசு மாம்சு இருமலைவிலே செய்து ஆகாய அதிகார பிரபாங்க. ஆகாய அதிகார பிரபனை யாரு, பிசாசு பத்தி சொல்லுது. ஆகாய அதிகார பிரபமா பிசாசு, அந்த பிசாசுக்கு கீழ்படிந்து போன மக்களாக மனுசு மாம்சுகள் இருமலாக அந்த இடத்துல முற்றிலுமாக பாவத்து மறித்து போனவர்களாகவே ஒரு காலத்துல நம்ம யாருங்க, பாவத்துக்கு மறித்து போய் அந்த இடத்துல அவன் பாவத்துல விழுந்து போய் அந்த பாவமின் எஜமானுக்கு, பிசாசு என்ற எஜமானுக்கு, சுயம் என்ற எஜமானுக்கு, இப்படிப்பட்ட அவனுக்கு கீழ்படிந்து போன மக்களா இருந்த அவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுக்குள்ள வந்தேன்னா இன்னைக்கு யாரால் நடத்தப்படுகிற மனுஷனாய் வாழ்கிறேன், தேவாவினாலே. கவனிச்சிங்களா, தேவனுடைய புத்திரர்கள் யாரு, தேவனுடைய புத்திரனா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் யாரு, சும்மா சாதாரணமா கணக்கு போட்டக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் யாரு, அவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை. அப்பா என்ன மகத்துவமான காரியம் பாத்தீங்களா, எவ்வளவு விசேஷமான காரியம் பாத்தீங்களா. இன்னைக்கு உன்னுடைய வாக்களை என்னைக்கு இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ள வந்தாயோ, நீனும் நானும் ஆண்டவர் தனித்து விடப்படல, அப்படியே கைவிட்டு போகல, ஆண்டவர் உன்னை நடத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து உன்னை பாதுகாத்து உன்னை போஷித்து உன்னை நித்தம் நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவாவினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. You and me under the control of the Spirit of God, under the direction, அவருடைய வழிநடத்தல்ல அவருடைய ஆளுகைக்குள்ளாக நான் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாக மாற்றப்படுகிறேன். இனி நான் என்னுடைய சுயம் என்னுடைய மாம்சம் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு யாருடைய நடத்துதல், யாருடைய நடத்தல், அவருடைய நடத்துதல், அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. யாருடைய நடத்துதல், அவருடைய நடத்துதல், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் வேதத்திலே ஆங்காங்கே ஆங்காங்கே தெல்ல தெளிவாக அழகா நம்ம தேவ மனிதர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். தேவ மனிதர்கள் அழகா சொல்லுகிறார்கள். அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். 143 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 143 சங்கீதம், 143 சங்கீதம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்களேன். அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி அந்த சமூகத்துல அந்த சமூகத்துல 143 சங்கீதம் 10 வசனம், உமக்கு பிரியமான திசை எனக்கு போதித்தள்ளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அடையாப்பா கவனிக்கிறீங்களா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நல்லா புரியுதா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில யார் நடத்துறா, அவன் ஒரு இடத்துல ஒரு சுயத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஏ நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, ஏ சொல்றது கேளு, அப்படி அடங்கு, இந்த பாரு நான் சொல்றேன் பாரு பேச்சு, இந்த மாதிரி வாயை முடிப்போ அப்படி, ஆ உன் தட்டா அப்படான்னு அப்படியே நான் ஆட்பாட்டம், என்ன கம்பீரம், என்ன கௌரவம், அப்படியேப்பா அதுல மூழ்கி கடந்தான். ஆனே அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு யாரு கீழ, யாருடைய கண்ட்ரோல்ல, யாருடைய ஆளுகைக்குள்ள, தேவ ஆவியானவர் அவனை ஆளுகை செய்யறார். தேவனுடைய ஆவியின் கண்ட்ரோல்ல தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் செய்து அவனை நித்தம் நடத்துகிறார். அதனாலதான் ஒரு வசனம் அழகா சொல்றது, ஏசாய புஸ்தகம் 48 அதிகாரம் வாங்கலே, ஏசாய புஸ்தகத்து வாங்கலே, ஏசாய புஸ்தகம் 48 அதிகாரம் 17 வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஏசாய 48 அதிகாரம் 855 பக்கம், 855 பக்கம் இங்க யார் சொல்றாங்க, கவனிங்க என்ன அழகா சொல்லுது. 17 வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்றதாவது பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. அடே அப்பா யாருக்கு, கடவுளுடைய பிள்ளையாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு நம்முடைய வார்த்தையை சொல்ற, கர்த்தர் சொல்றதாவது பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. கவனிக்கிறீங்களா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில யார் நடத்துறா, உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. அந்த கடவுள் தாமே அவனை நடத்துகிறவரா இருக்கிறார், அவனை போஷிக்கிறவரா இருக்கிறார், அவனை பராமரிக்கிறவர் ஒவ்வொரு காரியத்திலும். அப்ப இந்த ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனா இருக்கிறார்கள். புத்திரனா தேவனுடைய பிள்ளைகள். நான் உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளையா இருக்க உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிற, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா? ஆராய்ந்து பார். தேவனுடைய பிள்ளைக்குரிய வாழ்க்கை நமக்கு அவசியமா இல்லையா? இன்னைக்கு நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன்? நான் அவனுடைய பிள்ளை, இவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை. மாறத்திட்டு பெருமிதம் படிச்சுட்டு நம்ம போற பிரயோஜனமே இல்லை. நம்ம முடிவு எங்க போறோம்? நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, நான் அப்படியான பிள்ளை, இவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மாத்தடி பிரயோஜனமே இல்லை. ஆனால் யாருடைய பிள்ளையான வாழ்க்கை? வாழ்க்கை கடவுளுடைய பிள்ளையாய் வாழ்ற வாழ்க்கை தான் அவசியம். அப்படிப்பட்ட பிள்ளை எங்க போறாம? பரலோகம் போகிறான், பரலோக வாழ்க்கை அடைகிறான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு தான் பார்க்கணும். அவர்கள் நீ நானும் தேவனுடைய பிள்ளை சொல்லுவோம் என்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஒரு ரெக்கக்னைசிங் தி ஸ்பிரிட்ஸ் லீடர்ஷிப், அதாவது தேவனுடைய ஆவியினாலே ஆளுகை செய்து அவருடைய தலைமையில அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவன் தொடர்ந்து தம்மை முற்றுமா அர்ப்பணித்து வாழறாங்க. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் தாங்க தேவனுடைய பிள்ளை, அவன் தான் தேவனுடைய பிள்ளை, அவன் தான் தேவனுடைய பிள்ளை. கடவுளுடைய பிள்ளையை குறிச்சு பார்க்கும்போது தேவ ஆவியினாலே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் காரியம் நீங்க எடுத்துக்கோங்களா? அப்ப அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும்படியான காரியத்துல நம்ம எப்படி கண்டு எப்படி எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ளலாம்? நம்ம பார்த்தோம், நம்ம தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை தான். தேவ ஆவினாலே யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நீனும் நானும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கண்டுகொள்ளும்னா, அறிந்து கொள்ளும்னா தேவ ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். கவனிக்கிறீங்களா? சார் எப்படி சார் தேவ ஆவியானவர் என்னை எப்படி சார் நடத்துவாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அங்க வசனம் ஒரு அருமையான குறிப்புகள் நான் சொல்றேன். தேவ ஆவினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைனா அங்க என்ன, அங்க முக்கியமான என்ன காரியம் அங்க அடைஞ்சிருக்கும், அங்க என்னென்ன நிகழ்வு நடக்கும்? அதான் நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இப்படியான அம்சம் இருக்கும் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை. இப்படியான காரியம் இருக்கும் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை. தாளமா மாறுதொட்டி பேசலாம், தைரியமா சொல்லலாம். தேவ வசனம் தெளிவா சொல்லுது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ. அங்க அழகா சொல்லுது பாருங்களேன், ஆங்கிலத்துல மிக அழகாக தெளிவாக சொல்லுது, ஃபார் ஆல் ஹூ ஆர் பீங் லெட், ஃபார் ஆல் ஹூ ஆர் பீங் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், தீஸ் ஆர் த சன்ஸ் ஆஃப் காட், தீஸ் ஆர் த சன்ஸ் ஆஃப் காட். ஃபார் ஆல், யாரெல்லாம், யாரெல்லாம, எவரெல்லாம், ஃபார் ஆல் ஹூ ஆர் பீங் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தொடர்ச்சியாக என்ன சொல்லுது? தொடர்ச்சியாக ஒரு காலகௌரிய ஒரு காலகட்டம் மட்டுமல்ல, ஒரு கால பகுதி மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயக்குள்ளாக, அவருடைய ஆலயக்குள்ள, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவர் தேவ ஆவியானவர் அவர்களை ஆண்டு வழி நடத்துகிறவராய் ஒரு வாழ்க்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னைக்கு நீ நானும் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தேவனுடைய பிள்ளை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிறது. அப்ப நீ நானும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும் பொழுது அதுல முக்கியமான அம்சம், அப்ப தேவனுடைய ஆவியான நடத்தப்படுற வாழ்க்கை என்ன சார் நீ கேட்கலாமா இல்லையா? சரி சார், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க, தேவனுடைய பிள்ளை யாரு? தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுற சொல்றீங்க. அப்ப தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுறாங்க, புரியலையே, கேட்கலாமா இல்லையா? தேவ ஆவியினாலே நடத்தப்படுற வாழ்க்கைன்னா கேட்கலாமா இல்லையா? கேட்கலாமா இல்லையா? தேவ ஆவியானவர் உன்னை நடத்துற வாழ்க்கை என்ன, அங்க என்ன முக்கியமான அம்சம் நிகழும், அங்க முக்கியமான அம்சம் அங்க என்ன இருக்கும், இப்படியான அம்சங்கள் இருக்கும் என்றால் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு குறிப்பு நம்ம பார்க்கலாம் அங்க பாருங்களேன். மிக அருமையான ஒரு காரியம், யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் புஸ்தகம் 16வது அதிகாரம் 152வது பக்கம், 16வது அதிகாரம் 14வசனம். யோவான் புஸ்தகம் 16:152வது பக்கம் 14வசனம். அவர் அங்க பாருங்களேன், அவர் என்னுடையதில் எடுத்து அங்க 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 தெளிவா சொல்லுது. 13வசனம் வாங்களேன், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவரை பத்தி சத்திய ஆவியும் சொல்லுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், அங்க பாருங்களேன், இயேசு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, அதாவது பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளாக வருவார், அவர் உங்களை நடத்துவான்னு சொல்லுது, நான் உங்களை கைவிட மாட்டேங்கிறார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அழகா, அந்த இடத்துல நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல எல்லாம் அழகா சொல்லுது பாருங்களேன். நீங்க இங்க அங்க பாருங்களேன், 16வசனம் ஆண்டவர் சொல்றாரு, பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீடர்களை பத்தி உற்சாகப்படுத்துறாரு, சீடர்கிட்ட பேசுறாரு,
ஒன்னாவசனம், நீங்கள் இடல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். நீங்கள் இடல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். அப்புறம் இங்க பாருங்க இந்த இடத்துல 5வது வசனம், இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன். அவர் பரத்துக்கு போறாரு, அவரு கடைசி அந்த அந்த மரணத்தை சந்திக்க போகிறாரு, அவரு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை சந்திக்க இயேசுமானவர் சீடர்கிட்ட பத்தி பேசுறாரு. அப்ப அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இப்பொழுது நான் என்னை அனுப்பின் இடத்துக்கு போகிறேன், எங்கே போகிறேன் உங்களில் ஒருவனாலும் என்னை கேட்கவில்லை, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதுனால் உங்களுக்கு இறுதியும் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சீடர்கள்ட்ட கடந்து போறாரு. சீடர்களுடைய வாழ்க்கையில பயம் பீதி அடைங்கிறது, அவங்களுடைய இறுதியெல்லாம் படப்படுத்து போய்கிறது. அப்பதான் இயேசுவானவர் அவங்களை உற்சாகப்படுத்த முடியும். அவங்க வார்த்தை சொல்றாரு, அங்க என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகியல் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இந்த தேற்றவாளன் என்ற பதம் யார சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை தேற்றுகிறவராய், உங்களுக்கு வேண்டிய காரியத்தை போதித்து வழி நடத்துகிறவரா, அப்படிதான் அப்படி சொல்லிட்டு வருகிறாரு. அந்த இடத்துல சொல்லிட்டு வரும்போது 13வது வசனத்துல சத்திய ஆவியாகிய, அங்க பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். 14வது வசனம், அவர் என்னுடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்றாரு, இயேசுவானவர் கவனிக்கிறீங்களா, இயேசுவானவர் இந்த இடத்துல பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுறாரு. அவர் வரப்போகிறார், என்னுடையதிலிருந்து உங்களிடத்துல பேசுவார். அங்க பாருங்க, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். என்னை மகிமைப்படுத்து, யாரை மகிமைப்படுத்துவார், இயேசுவானவரை மகிமைப்படுத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரே நோக்கம், யாரை மகிமைப்படுத்துவார், இயேசுவை மகிமைப்படுத்துவார். Glorifies Jesus Christ. He glorifies Jesus Christ. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதனாலதான் நீங்க பாருங்களேன், 15வது வசனம், 26வது வசனம், 15வது அதிகாரம், 15வது அதிகாரம், 26வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, 26வது வசனம், அதே முந்தின அதிகாரம் 15வது அதிகாரம், 26வது வசனம், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும், சொல்றாரு பாருங்க, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கவனிச்சீங்களா, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறாரோ, ஆண்டு நடத்துகிறாரோ, அந்த பரிசுத்த ஆவியுடைய பணி என்ன, யாரை காமிப்பார், யாரை குறித்து சாட்சி கொடுப்பார், யாரை மகிமைப்படுத்துவார், யாரை குறித்து, இயேசு ஆண்டவரை குறித்து. அவ்வளவுதான் இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அப்ப உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில தேவாவினால் நடத்தப்படுற வாழ்க்கைன்னா சும்மா சாதாரணமான வாழ்க்கை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள நீ வாழுற வாழ்க்கை, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு வழிநடத்துற வாழ்க்கையில அந்த ஆவியானவர் யாரை குறித்துதான் சாட்சி கொடுப்பார், இயேசுவை சாட்சி கொடுப்பார், இயேசுவை மகிமைப்படுத்துவார். அப்ப உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ வாழுவா என்றால் நீ யாரை மகிமைப்படுத்தணும், யாரை மகிமைப்படுத்தணும், சுயத்தையா, உன் திறமையா, உன் சுய ஞானத்தையா, உன்னுடைய படிப்பையா, உன் பேர் பிரஸ்தாபத்தையா, உன்னுடைய பேர் புகழையா, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையுடன் நீ வாழுவா என்றால் அந்த பரிசுத்த ஆவியார் எதை தான் எடுத்து மகிமைப்படுத்துறார், யாரை தான் எடுத்து மகிமைப்படுத்துறார், யாரை மகிமைப்படுத்துறார், இயேசுவை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ, நீக்கு நீனும் நானு தேவ ஆவினால் நடத்தப்படுகிறா இருப்போம் என்றால் அங்கு யார் வருவதா மகிமைப்படணும், இயேசுவே, இயேசு ஒருவரே மகிமைப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். புரியுதா, நீக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்துப்பா. இப்ப நீ சொல்லு, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா, நீக்கு தேவனுடைய பிள்ளை யாரு, தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் எவர்களோ, எவர்கள் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனா இருக்கிறாங்க சொல்லி படிக்கிறோமா இல்லையா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறான் சொல்லி படிக்கிறோமா இல்லையா. அப்ப தேவனுடைய பிள்ளைனா யாரு, அவன் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை. அப்ப தேவ ஆவியானவர் அவனை நடத்துகிறார் என்றால் அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் யாரை எடுத்து மகிமைப்படுத்துறார், யாரை காமிக்கிறார், இயேசுவை காமிக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய பணி அதுதான். இப்ப என்னுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்து தேவ ஆவியான ஆவியானவரால் நடத்தப்படுற வாழ்க்கை கொண்ட மனுஷனா இருக்கிறாய் என்றால் அங்கு நீ யாரை மகிமைப்படுத்தணும், இயேசுவை மகிமைப்படுத்துற வாழ்க்கையை காணப்பட வேண்டும், இயேசுவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். உன்னையோ என்னையோ நீ உயர்த்தி பிடிக்க, நானு இல்லைங்க, அது ஒரு காலம், அது பாவத்துல விழுந்து போன ஒரு காலத்துல வாழ்ந்தான், அவன் தன்னை குறித்து பிரசாவம் பிரமாதமா பேசி கொண்டிருந்தான், பேரடிச்சு கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான், யார் தான் மகிமைப்படணும், இயேசு ஒருவரே. அதனாலதான் ஒரு அருமையான தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு, ஒரு அருமையான தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு, அருமையான தேவ மனிதன் யோவான் புஸ்தகத்துல நீங்க படிக்கலாம், ஆரம்ப கடங்க இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாக, இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாகவே, அதுவும் கவனிச்சுக்கோங்க, இயேசுவானவர் வருவதற்கு முன்பதாகவே ஒரு ஊழியக்காரன் வந்து ஆயத்தப்படுத்துறாரு, பாதையை ஆயத்தப்படுத்துற இயேசுவான வருவதற்கு முன்னாடி பாதை வந்து ஆயத்தப்படுத்த. அந்த ஊழியக்காரன் பேர் என்ன, யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் வராரு இயேசு, அது யாரு வர்றதுக்கு முன்னாடி, இயேசுவானவர் வருவதற்கு முன்னாடியே அவர் வந்து அவருக்குன்னு வழியை ஆயத்தப்படுத்துற ஊழியக்காரன் ஆண்டவர் நியமிக்கிறாரு. அந்த ஊழியக்காரன் தண்ணி குறித்து பிரமாதமா பெருமையா பேசிருக்கலாமா இல்லையா, அவர் இங்க வரல, அவர் தாமதம் படுறாரு, அவருன்னு வரல அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் வருதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டவர் தான். அந்த யோவான் ஸ்நானகன் ஒரு காலம் தண்ணி குறித்து பேசவே இல்லை. போய் படிச்சு பாருங்க, சொன்னாரு இதோ பாவத்தை சுமந்து தூக்கிற தேவாட்டுக்குட்டி. யாரதான் காமிச்சாரு, தண்ணி குறித்து பேசவே இல்லை, இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தூக்கிற தேவாட்டுக்குட்டி, அவரை தான் பேச்சு பேசினாரு. இயேசுவை தான் முன்னேறிச்சாரு, இயேசுவை தான் காமிச்சாரு. அப்படிதான் இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நாங்க யாரதான் உயர்த்தி பிடிக்கணும். நான் இயேசு ஒரு காலத்துல பாவத்தில் விழுந்து போய்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன், இன்னைக்கு யார் மூலமா ரட்சிக்கப்பட்டேன், இயேசுனாலதான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு ரத்தத்தினாலதான் நான் கழுவப்பட்டேன், அவள் மறித்து மரணம் தான் என்னை மீட்டது, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் பெற்றிருக்கும் பொழுது நான் யாரை உயர்த்தி பிடிக்கணும், இயேசுவை. ஏன்னா பரிசுத்த ஆவியார் எனக்குள்ள வாசம் செய்கிறார், ஏன்னா பரிசுத்த ஆவியார் என்னை நடத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை வாசம் செய்து எனக்குள் வாசம் செய்து என்னை நடத்துகிற நித்தம் நடத்துகிற கடவுளா இருக்கு அப்படின்னாலே, அந்த பரிசுத்த ஆவியனுடைய பணி என்ன, யாரை எடுத்து மகிமைப்படுத்துறார், இயேசுவானவர். அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை மகிமைப்படுத்துறாயா, இல்ல சுயத்தை மகிமைப்படுத்துறாயா, என் பேரு என் பிரஸ்தாபம் தான் முக்கியம் சொல்லி பேசுகிறாயா, இயேசுவை மகிமைப்படுத்துறாயா, அவன் தாங்க தேவனுடைய பிள்ளை. இரண்டாவது காரியமாக தேவ ஆவியானவன் நடத்தப்படுற வாழ்க்கையில அங்க பாருங்க, யோவான் 14 அங்கு தேவ ஆவியானவருக்கு மற்றும் ஒரு பெயர் என்ன, 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உண்மைதான், உலகம் ஒரு காலம் அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே மாட்டாது. அவர்களை இயேசு குறித்து அறியவில்லை, பரிசுத்த ஆவியை குறித்து அறியவில்லை. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே, அங்க கணிச்சீங்களா, கிரேட், அங்க பாத்தீங்களா, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ அவர் உனக்குள்ள வந்துடுறாரு, பரிசுத்த ஆவியார். அதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். The spirit of truth. அந்த இடத்துல என்ன சொல்லுது, சத்திய ஆவியானவர் உன்னை சத்தியத்துல நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் நீங்க படிங்களா, 16:13 படிச்சோமே, 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அப்ப இங்க பாக்குறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையில தேவ ஆவியினாலே நடத்தப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தெரியுமா. அவன் யாரை உயர்த்தி பிடிக்கிறான், இயேசுவையே உயர்த்தி பிடிக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாய் என்றால் இயேசுவை முன்னாடி வைக்கிறாயா, இயேசுவை ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறாயா, இயேசு மகிமைப்படுகிறாரா, உன்னுடைய பேச்சினாலே, உன்னுடைய செயலினாலே, உன்னுடைய வார்த்தையினாலே இயேசு சாமியை மகிமைப்படுத்துறாயா, இயேசுவையை காமிக்கிறாயா, உனக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியனுடைய பவனி என்ன, அவர் இயேசுவே தான் மகிமைப்படுத்துறாரு. ஒரு காலம் சுயத்தை மகிமைப்படுத்துறாரு. ஆமா, அங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இரண்டாவது காரியம், தேவ ஆவியினால் நடத்தப்படுறவர்கள் யாரு, சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார்கள், அனுதினமும் சத்தியத்தின்படி போதிக்கிறவர்கள், சத்தியத்தின்படி. அதனால நம்ம படிச்சோம் ஏசாயா 48:17 என்ன படிச்சோம், உனக்கு பிரயோஜனமா இருக்கு நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறோம் தேவனாய கர்த்தர் நானே. அவர் எதை, சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உனக்கும் எனக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறனாலே தொடர்ந்து அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை தொடர்ந்து அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்க வேண்டிய அனைத்து சத்தியங்களையும் எடுத்து போதிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா. ஒரு காலத்துல நம்ம பாவத்துல விழுந்து போய் கிடந்தோங்க, பாவ நாச மோசத்துல பின்பற்றி போய் கிடந்தோம். அங்க யார் போதிச்சா, என்னத்த போதிச்சா, பாவத்தை தான் காமிச்சான், பாவத்தை தான் ஊட்டி கொடுத்தான், அசிங்கமான படத்தை தான் பார்க்க முடியாது ஊட்டி கொடுத்தான், அசிங்கமான பேச்சு பேசும்படியா தான் கற்றுக் கொடுத்தான், அசிங்கமான பாவ பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தான் இல்லீங்களா. என்னத்தை கண்டோம்,
நாரி போனதா மிச்சம், நரக வாழ்க்கையை அனுபவிக்கதான் மிச்சம். ஆனா என்னைக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்தேனோ, அந்த இயேசு சாமி என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாற்றி பாவ இருதயத்தை முற்றிலுமா கழுவி அந்த பரிசுத்த ஆவி என்ன படிச்சமா இல்லையா, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் படிச்சமா இல்லையா, இன்னைக்கு எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி வாசம் செய்கிறவராய் இருக்க அப்படின்னாலே அவர் தொடர்ந்து என்னை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் 139 சங்கீதம் என்ன அருமையான சங்கீதம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லி படிக்கிறாப்புல பாருங்களேன் என்ன அருமையான சங்கீதம். சங்கீதம் 139 சங்கீதம் படிச்சோமா இல்லையா, சங்கீதம் 139 சங்கீதம் 7 வசனம், உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், என்ன சொல்றாப்புல, உன்னுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உன்னுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், உன்னுடைய பாதாளத்தில் படுக்கைப்பட்டோம் நீ அங்கே இருக்கிறீர். எவ்வளவு தெல்ல தெளிவாக இந்த இடத்துல படிக்கிறோமா இல்லையா. 24 வசனத்துல அதை சொல்லுது, 24 வசனம் அங்க சொல்றாப்புல, தேவனே நான் யாராய்ந்து நிறுத்தி அறிந்து கொள்ளும், என்னைய சோதித்தின் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி நடத்தல் உண்டோ என்று நான் பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்
நடத்தும். அடையப்பா அந்த பரிசுத்த ஆவி என்ன சார்ந்து வாழ்ற வாழ்க்கையே தாங்க. அதனாலதான் 143 சங்கீதத்துல படிச்சமா இல்லையா, அந்த இடத்துல 10 வசனத்துல அன்றே உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக, உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தல்லும். நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவருக்கு மற்றொரு பேர் சத்திய ஆவியானது, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவர் தான் இருக்கிறார், தீமையை போதிக்கிறவர் அல்ல, சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவராக இருக்கிறார், அனுதும் நம்மை சத்தியத்தில் நடத்துகிறவராக இருக்கிறார், சத்தியத்திலே அழைத்து கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார், சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிற கடவுளா இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் ஏசாயா புஸ்தகத்துல தான் பாக்குறோம், 48:17 நம்ம படிச்சோமே, அவர் நமக்கு புரோஜனமாக இருக்கிறவரை போதிக்கிறவராக இருக்கிறார், சத்தியத்தை எடுத்து போதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன மகத்தான வாழ்க்கை கவனிச்சீங்களா, அப்ப சத்தியத்துக்கு முழுமையாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த 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 பிள்ளையாண்டான் இந்த வேத வார்த்தையை எடுத்து படிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் அவனை எடுத்து அறிவுறுத்துகிறார், போதிக்கிறார், அவனுக்கு வேண்டிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், எது தவறு எது மெய்யானது எது பொய்யானதுன்னு சொல்லி அனைத்தையும் ஆழமாய் கற்றுக் கொடுத்து அந்த சத்தியத்திலே நடத்துகிற ஒரு கடவுளாய் என்ன பாதுகாப்பான வாழ்க்கை கவனிக்கிறீங்களா. எவ்வளவு பாதுகாப்பான வாழ்க்கை எங்க இயேசுக்குள்ள வந்த பிறகுதான். அப்ப நீ வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுதுதான் ஆவியான உன்னோடு பேசுகிறவராய் இருக்கிறாரு பரிசுத்த. ஏன்னா அந்த வார்த்தை யார் எழுதி கொடுத்த வார்த்தை, வேத வாக்கியங்கள்லாம் பரிசுத்த ஆவினாலே அருளப்பட்டது என்று சொல்லி படிக்கிறோமா இல்லையா, வேத வாக்கியங்களாம் பரிசுத்த ஆவினாலே அருளப்பட்டது சொல்லி படிக்கிறோம். ஆமாங்க, வேத வாக்கியங்களாம் பரிசுத்த ஆவினாலே அருளப்பட்டது. தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நெருக்கடியும் செய்ய தகுதியுள்ளனாக இருக்கும்படியாக, எந்த நெருக்கடியும் செய்ய தகுதியுள்ளனாக இருக்கும்படியாக அவர்கள் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் புரோஜனம் உள்ளவையா இருக்கும் சொல்லி படிக்கிறோம். அப்ப அவனை நித்தமும் நடத்துகிறவரா இருக்கிறேன். இந்த வேத வார்த்தை பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை. அப்ப அவன் தேவனுடைய ஆவியை நான் நடத்தப்படுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை நித்தமும் நடத்துகிறார், போதிக்கிறார், அவனை வேண்டிய எல்லா சத்தியத்தை எடுத்து போதித்து அவனுக்குள்ள வேண்டிய எல்லா ஞானத்தை கொடுத்து கர்த்தருக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக அனுதினமும் பாதுகாப்புக்குள்ளாக அரவணைத்து கொண்டு போய் சேர்க்கிறவரா இருக்கிறார். இதாங்க இரண்டாவது காரியம், சத்திய ஆவியான கடவுள் அவனை சத்தியத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நான் உன பார்த்தாலுமே கேட்கிறேன், இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவ ஆவினால் நடத்தப்படுற வாழ்க்கையா, இரண்டாவது சத்தியத்துல ஆண்டவுடன் நடத்துகிறவராய் இருக்கிறாயா, சத்தியத்துக்குள்ளாக உன்னை கொண்டு போய் உன்னுடைய வாழ்க்கையில சத்தியத்தை அனுதினமும் போதித்து உன்னை நடத்துகிற கடவுளா இருக்கிறாரா, அப்படியா நீ உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறாயா, அனுதினமும் இந்த வேதத்தை எடுத்து படித்து அந்த வேத சத்தியத்தை கேட்டு அந்த தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு இதிலே நடுங்கள், இதிலே நடுங்கள், வழி இதுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய மெல்லிய சத்தியத்தை கேட்டு அவர் போதிக்கிற போதனையை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தியத்தை கேட்டு அனுதும் அவருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு அந்த சத்திய ஆவியானவர் போதிக்கிற போதனையை பெற்றுக்கொண்டு ஒரு ஞானமானாக வாழ்கிறாயா, இவன் தாங்க தேவனுடைய பிள்ளை. தேவ ஆவியினால் நடத்தப்படுற வாழ்க்கைனா இதுதான் தேவனுடைய பிள்ளை, இவன் தான் தேவனுடைய பிள்ளை. தேவ ஆவியினால் நடத்தப்படுற வாழ்க்கை சும்மா சாதாரணமா இல்ல, முதலாவது அவன் யாரை உயர்த்தி பிடிக்கிறான், இயேசுவானவர், இரண்டாவது சத்திய ஆவியான நோக்கில வாசம் செய்யும் பொழுது அந்த சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார், அவன் அனுதினமும் சத்தியத்தை எடுத்து படிக்கிறான், அவன் சோம்பரியா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டான், எனக்கு ரட்சிக்கப்பட்டானோ அவனுடைய வாழ்க்கையில ஆதாரம் எது, தேவனுடைய வார்த்தை, ஆத்மா குண்டான ஆகாரத்தை எடுத்து படிக்கிறான். அப்ப தேவ ஆவியினால் அருளப்பட்ட அந்த வார்த்தை ஆண்டவர் கிரியை செய்யறார், அவனுடைய வார்த்தையில அந்த தேவனுடைய வார்த்தை அவனோடு பேசுகிறது, தொடர்ந்து அவனை நித்தும் நடத்துகிறது. என்ன அருமையான வாசனம், எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான ஆகாரம். இந்த வார்த்தை மட்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லைன்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சிக்காத. இந்த பைபிள் மட்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லைன்னா என்ன ஆச்சு, இந்த பைபிள் மட்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லைன்னா அவ்வளவுதான், அவனுக்கு எங்க ஆகாரம், இந்த உலகம் சரியான சத்தியத்தை நடத்துமா,
இந்த உலகம் சரியான வழியில காட்டுமா? இந்த உலகம் சரியான போதனை போதிக்குமா? எல்லாம் பொய்யும் பித்தலாட்டம். ஆமாங்க, எல்லாம் நாரி போய் கிடக்குது. ஏன்னா உலகம் பாவத்தில் இருந்து போய் கிடக்குது. அவன் என்னத்தை போதிப்பான்? சுயத்தை தான் எடுத்து பேசுவான், சொந்தத்தை தான் எடுத்து பேசுவான், சொந்த கதை போன கதை வந்த கதை தான் எடுத்து பேசுவான். ஆனா ஒரு கிறிஸ்துவன் எதை சார்ந்து கொள்றான்? ஆண்டுடைய வார்த்தையை சார்ந்து கொள்ற. ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து படிக்கும் பொழுது அது வருஷத்து ஆவியானாலும் எழுதப்பட்ட அந்த வார்த்தை கொண்டு ஆண்டர் அவனை போதிக்கிறார், அவனை நடத்துகிறார், சத்தியத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறார். என்ன அருமையான பாதுகாப்பு பார்த்தீங்களா? மூணாவது காரியமாக அந்த இடத்துல He always leads you to more and more dependence upon the Lord Jesus Christ. அண்டருடைய காரியத்தில் முழுமையாக சார்ந்து வாழ்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா அதே அங்க பாருங்களேன், எவ்வளவு அருமையான வசனம். ரோமர் புஸ்தகம் 8 வாங்களேன், ரோமர் புஸ்தகம் 8 அங்க பாருங்களேன், அவர் எவ்விதமா நடத்துகிறவரா இருக்கிறார். அவரை முழுக்க முழுக்க சார்ந்து நடத்துகிற வாழ்க்கை தாங்க. அவரை முழுக்க முழுக்க ரோமர் புத்தகம் 8 அந்த இடத்துல படிக்கிறோம், ரோமர் புத்தகம் 8:15, அந்தபடி திரும்பும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அவன் புத்திரன் அவன் தேவனுடைய பிள்ளை. யாரை மட்டுமே சார்ந்து வாழ்கிறான்? அந்த கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்கிறான், அந்த பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்கிறான். அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிடும்படியாக அந்த முற்றுமமாக அந்த பிள்ளையாண்டான் முழுமையாக அந்த கடவுளுக்கு முழுமையாக சார்ந்து வாழ்கிறதான் பரிசுத்த ஆவியானால் நடத்தப்படுற வாழ்க்கைங்க. ஆமாங்க, தேவ ஆவியால் நடத்தப்படுறவர்கள் யாருங்க? 15 அதான் படிக்கிறோம், அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தடுத்த ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சுமரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானால் நடத்தப்படுற வாழ்க்கை அவன் யாரை சார்ந்து வாழ்றான்? சுயத்தின் மேல இல்ல, உலகத்தின் மேல இல்ல, கடவுள் மேல தன்னை சார்ந்து முற்றிலுமாக சார்ந்து வாழ்றான். மூணாவது காரியம் தாங்க. முதலாவது காரியம் கடவுள் இயேசுவாண்டை பயமைப்படுத்துறான், ஏன்னா தேவ ஆவியானுடைய பணி அதுதான். இரண்டாவது காரியம் சத்திய ஆவியானவனை போதித்து நடத்துகிறார், சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார், சத்தியத்தின்படி நடத்துகிறார், சத்தியத்துக்குள்ள வாழும்படியாக வாழ செய்கிறார். ஒரு காலத்துல பிசாசின்படியே போயிட்டு இருந்தான். மூணாவது காரியமாக கடவுளை சார்ந்து வாழறான், கடவுளை சார்ந்து வாழறான். அந்த இடத்துல முழுமையாக தன்னை முற்றிலுமாக எப்படி அதான் நம்ம படிச்சோம், 143 சங்கீதம் 10 மறுபடியும் படிக்கலாம். 143:10 எவ்வளவு அழகா சொல்லுது, அந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு அருமையான சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கலாம். 143 சங்கீதம் 10 அங்க என்ன சொல்லுது? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தொள்ளும், நிறே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தொள்ளும், நிறே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவியை வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. அங்க என்ன பாக்குறோம்? ஆண்டவரே இந்த உலகத்துல எனக்கு ஞானம் இல்லை சாமி, ஆண்டவரே இந்த உலகத்துல நான் ஞானம் மட்டுமே, ஐயோ நான் உண்மையே சார்ந்து வாழுறேன் சாமி, உண்மையே அண்டி கொள்ளுறேன் சுவாமி. அன்றரே சார்ந்து வாழ்றான், அவரை அண்டி கொள்றான், அவரை சார்ந்து வாழ்றான். எப்பொழுதுமே ஒரு காலம் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய சுயத்துல வாழவே மாட்டான், தன்னுடைய பெருமையில வாழ்ந்து போகவே மாட்டான். அப்படி போவான்னா அவன் வீழ்ச்சியை சந்திச்சே சீருவான். ஆனா ஒரு கிறிஸ்தவன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டவன யாரையும் முழுக்க முழுக்க சார்ந்து வாழ்றான், அவரையே அண்டி கொள்றான், அப்பா பிதாவே சொல்லி அவரே சார்ந்து வாழற வாழ்க்கையை கொண்ட மனுஷனா தான் இருக்கிறான். அவன் இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவான் என்றால் மூணாவது காரியம் அவரையும் முழுக்க முழுக்க சார்ந்து வாழற மனுஷனா இருக்கிறாயா? அந்த இடத்துல அதான் பாக்குறோம், புத்திர ஆவியை பெற்ற மனுஷர்கள். அந்த புத்திர ஆவின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பா பிதாவே சொல்லி கூப்பிடப்படுற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்ற மக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சார்ந்து வாழ்ற வாழ்க்கையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பாக்குறோம், அடுத்ததாக நீங்க பாக்கலாம். அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்லுது, அங்க பாருங்களேன் அந்த இடத்துல நான் படிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 5 22 கலாத்தியர் 5:22 பாக்குறோம். 262 அந்த இடத்துல பாக்குறோம். மிக அருமையான ஒரு அற்புதமான ஒரு காரியம், என்ன அருமையான காரியம்? கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, என்ன கனிங்க? பரிசுத்த ஆவியானவரின் கனிகள், பரிசுத்த ஆவியானவரின் கனிகள். அந்த பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் என்னங்க? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்பா பரிசுத்த ஆவியானவரின் கனிகள், ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஆவியினாலே, தேவ ஆவியினால நடத்தப்படுகிற இவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறான் சொல்லி படுக்கும் போது, அப்ப இயேசுக்குள்ளாக வந்துட்டேன் நானு, இன்னைக்கு நான் தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிற மனுஷனான வாழ்வேன் என்றால் அந்த ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட மனுஷனாய் இந்த ஆவியின் கனிகள் கொண்ட மனுஷனாய் நான் வாழ கடமைப்பட்டுள்ளேன், அந்த ஆவியின் கனிகளை கொண்ட மனுஷனாய் வாழுகிறேன். அப்ப என்ன செய்யறான் நம்ம உலகம் பார்த்தோமா இல்லையா? அந்த மாம்ச இச்சைகளை அடிச்சு நொறுக்கி பரிசுத்த ஆவியின் கனிகளை கொண்ட மனுஷனாய் வாழ்கிறான். அதனாலதான் நீங்க அதே 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 24 வசனம் பாங்க, 24 வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசி இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், அதாவது அறைந்து கொண்டே இருக்கிறார்கள். அனுதினமும் அவன் தன்னுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து கொண்டே காணப்படுகிற மனுஷனா இருக்கிறான். அப்பதான் எதுல எழும்ப முடியும்? பரிசுத்த ஆவியான கனிகளை எழும்ப முடியும், பரிசுத்த ஆவியின் கனிகளை வளர முடியும், பரிசுத்த ஆவியான கனிகளால் நிறையப்பட முடியும். இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தி, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நிரப்பப்பட்ட வாழ்க்கையை பார்க்கலாம். எப்பட எப்ப அந்த மனம்ச இச்சைகளை அடிச்சு நொறுக்கி, முக்கியமான அதுவும் முக்கியமான விஷயம்தான், அதுவும் யாராலே? அதனாலதான் படிச்சோம் ரோம புஸ்தகம் 8 அந்த 13 வசனம் படிச்சோமா இல்லையா? ரோம புஸ்தகம் 8 வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செய்களால், ஆவியின்படி சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுவும் பாருங்க, அதுவும் யாராலே? ஆவியானவராலே. கவனிச்சிங்களா? அதுவும் ஆவியானவராலே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இதுதான். ஒரு காலம் ஒரு சுயத்தினால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு காலம் சுயத்தினால் சாதிக்கவே முடியாது. அப்ப எவ்வளோ ஒரு பெரிய மகத்தான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இன்னைக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறாயா? ஆராய்ந்து பாரு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை. ஒரு இடத்துல பாவத்துல நாரி போய் கடந்தவங்க, பிசாசின் பிடியில அடிப்பட்ட அடிமையாய் வாழ்ந்தவங்க, அவன் பேச்சுக்கு பேசிட்டு இருந்தவங்க, அவன் போற போக்கில போயிட்டு இருந்தவங்க, என்னத்தை கண்டோம்? இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன், இயேசுவின் பிள்ளையா வாழ்றேன். இந்த இயேசுவின் பிள்ளை வாழ்ற வாழ்க்கை யாரு? தேவ ஆவினாலே, தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் இயேசுவின் பிள்ளைகள். All those who are, all for all who are being led by the Spirit of God. தொடர்ச்சியாக தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள். அப்ப தேவ ஆவியாலே நடத்தப்படுற வாழ்க்கைனா ஆவியானுடைய பணி என்ன? கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துற. அப்ப நீ நானும் தேவ ஆவியானவன் நடத்தப்படுவேன் என்றால் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை மூலமா யார் மகிமைப்படுறா? நீனா நானா? அப்படியா? யார் மகிமைப்படணும்? இயேசுவே மகிமைப்படணும். இன்னைக்கு நீ நானும் தேவ ஆவியான நடத்தப்பட்ட வாழ்க்கை சொல்வா என்றால் சத்திய ஆவியானவர், அவருக்கு பற்றுபொரு பேர் என்ன? சத்திய ஆவியானவர் சத்தியத்தை எடுத்து போதிக்கிறார், தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை எடுத்து போதித்து நித்தமும் உன்னை நடத்துகிறார், வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறார், சத்தியத்தை காமிக்கிறார், சத்திய வழியில கொண்டு போய் சேர்க்கிறார். அதனாலதான் அந்த இடத்துல படிக்கிறோம், அந்த இடத்துல எனக்கு போதித்தல்னு சொல்றாப்புல. சங்கத்துல நிறைய படிக்கலாம், 119 சங்கத்துல எனக்கு போதித்தலும் போதித்தலும் சொல்றாப்புல. சத்தியத்துல நடத்துகிற ஒரு வாழ்க்கை எவ்வளவு பாதுகாப்பு இல்லைங்களா? கடவுள் அவனை நடத்துகிற சத்தியத்துல எடுத்து நடத்துகிறவரா இருக்கிறார். மூணாவது காரியம், சார்ந்து வாழ்கிறான். அப்பா பிதாவின்னு சொல்லி ஒரு பிள்ளைக்குரிய சுபாவம், ஒரு பிள்ளைக்குரிய வாழ்க்கை. பொதுவாக அப்பான்னு சொல்லி கூப்பிடுமா இல்லையா? குடும்பத்துல ஒரு பிள்ளை அப்பான்னு சொல்லி கூப்பிடுமா இல்லையா? அவனாமாவே அந்த பிள்ளையாண்டான் முற்றிலுமாக அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை கொண்ட மனுஷன். சுயத்தை சார்ந்து, உலகத்தை சார்ந்து அல்ல. நாலாவதாக அந்த பரிசுத்த ஆவியான ஆளுகை, பரிசுத்த ஆவியான் நடத்தப்படுற வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட அனுதினம் ஆவியின் கனிகளை கொடுக்கிற மனுஷனா இருக்கிறான். அப்படி கொடுக்கிற மனுஷன் தான் எதை அடிச்சு நிறுக்கணும்? அதையும் ஆவினாலதான். கவனிச்சீங்களா இல்லையா? அதையும் ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழிச்சு நம்ம எதுல எழும்போம்? அப்பதான் எழும்ப முடியும். எதுல எழும்பலாம்? பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். அதையும் ஆவியானோட பலத்தை கொண்டு. அதனாலதான் அவன் சார்ந்து வாழ்றான். அன்றே நீ நடத்து சாமி, அன்றே எனக்கு உதவி செய்ய சாமி, அன்றே உங்களுடைய பலத்தை காண்பிய சாமி. கிறிஸ்தேசுனாலே எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்தேசுனாலே நான் யாவையும் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்கலான்னு சொல்லி அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு அன்றே எனக்கு பலத்தை தாரு சொல்லி அன்றே சொல்லி ஆண்டுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு சர்வத்தின் செய்களை அழிக்கிறான். அதுவும் ஆவியானோட பலத்தை கொண்டு வெற்றியை வாழ்றான், வெற்றியோடு வாழ்றான். அப்ப ஆவியின் கனிகளால் நிரப்பப்படுற வாழ்க்கை காமிக்கிறானா இல்லையா? அதனாலதான் கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசி இச்சைகளையும் சிலுவிலே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அறைந்தனும் அறைந்து கடவுளுடைய பிள்ளையாக சாட்சியாக வாழ்ற வாழ்க்கை. அதான் அடுத்ததாக பாக்குறோம். அடுத்ததாக எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தல புஸ்தகம் 1:8. அப்போஸ்தல புஸ்தகம் 1:8. என்ன அருமையான காரியம் பாருங்களேன், என்ன சூப்பரான ஒரு வசனம். அப்போஸ்தல 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, அங்க பாருங்க என்ன அழகா சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் கவனிச்சீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்பொழுது பல இடங்களும் நீங்க வாழ்ற வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் கூட
அவர்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப பசுத்த ஆவியான ஆட்கொண்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சாட்சியாய் வாழ்ற வாழ்க்கை, சாட்சி கொண்ட வாழ்க்கை. அதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் தப்பா பேசுறாங்க, பசுத்த ஆவியான நிரப்பப்பட்ட வாழ்க்கைன்னா அந்நிய பாஷையில பேசுறது, கரகர கரபரா கத்துறது, வளர்றது, அப்படியே கூப்பாடு போடுறது, குதிக்கிறது, தயமையா தயம் கத்து, அது இல்லை. பசுத்த ஆவியான வரும்போது அங்க முக்கியமான அம்சம் என்ன? சாட்சியான வாழ்க்கை. அதை விட்டுறாங்க இன்னைக்கு நிறைய பேர். எனக்கு பெருசாவி வரம் கிடைச்சிச்சு, நான் ஆடுவேன், குதிப்பேன், குத்துவேன், கத்துவேன், கத்து சொல்லிட்டு பயங்கரமா கூப்பாடு போடுறாங்க. அது இல்ல, அது இல்ல பரிசுத்தம் நிரம்பின வாழ்க்கை. ஆனா கடைசியில் சாட்சி கட்ட வாழ்க்கை. ஐயோ, இந்த இடத்துல பாக்குறோம் பரிசுத்த ஆவியான ஆட்கொண்ட வாழ்க்கை என்னங்க, பரிசுத்த ஆவியான நடத்தப்படுற வாழ்க்கை என்னங்க? சாட்சியான வாழ்க்கை. ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்றாங்க, அவர்களுக்கு அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறார்கள், கிறிஸ்து இயேசுவிற்கு ஒப்பாய் வாழ்கிறார்கள். அந்த இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்துறார்கள், இயேசுவை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் டேஷ் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், இன்னைக்கு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா? தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னாலே யாரால் நடத்தப்படுகிறார்கள்? பிரசிடென்ட் மூலமா நடத்துறாங்களா, இல்ல உன் பக்கத்துட்டு எய்த்துட்டு நடத்துறானா? உன் படிப்பு ஒண்ணு நடத்துதா? உன் அறிவு ஒண்ணு நடத்துதா? நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும், யாரால் நடத்தப்பட வேண்டும்? தேவ ஆவியானவர் நடத்தணும், தேவ ஆவியானவர் பலத்தை கொண்டு தேவ ஆவியான நடத்தப்பட வேண்டும். அப்ப தேவ ஆவியான நடத்தப்படுற வாழ்க்கை சும்மா சாதனமான வாழ்க்கை படிக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்தோம். தேவ ஆவியானவர் நடத்தப்படும் பொழுது தேவ ஆவியனுடைய பணி என்ன? கிறிஸ்துவை ஒரு எடுத்து மகிமைப்படுத்துவார். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நீனும் நானும் என்னைக்கு தேவ ஆவியான நடத்தப்படுற வாழ்க்கைகளுக்குள்ள வந்தோமோ, நீனும் நானும் யாரை எடுத்து மகிமைப்படுத்தணுங்க? இயேசுவை மகிமைப்படுத்தணும். சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் நான் நடத்துறார், சத்தியத்தின்படி ஒன்று நடத்துகிறார், சத்திய அறிவை கொடுக்கிறார், சத்தியத்தின்படி போதனையை போதித்து கொண்டே இருக்கிறார். ஆமாங்க, அவ்வளவு அழகான வசனம், எந்த அருமையான வசனங்கள். இந்த தேவ ஆவினாலே அருளப்பட்ட வசனம் பாருங்க, 2 Timothy 3:16 அடிங்க, அழகா நான் படிச்சமே. 2 Timothy 3:16 பவுல போஸ்டன் தீமோத்தேக்கு எழுதுறாரு. அங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு பாருங்களேன், நீ நிலைத்திருப்பா, எதுல நிலைத்திரு? தீமோத்தி என்று வாலிபனுக்கு சொல்றாரு, போதிக்கிறாரு. அங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு, 3:14 படிக்கிறேன், 14 நீ கற்று நிச்சயத்து கொண்டவர்கள் நினைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு வயதுலேருந்து அவன் கத்துக்கிட்டான் இந்த தீமோத்தேயும். இப்போ வாலிபனாக ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறாப்புல, பவுல அப்போஸ்தலனது போதனையை போதிக்கிறாப்புல, சத்தியத்தை கொடுத்து போதிக்கிறாப்புல, அந்த தீமோத்தேயு எழுதுறாரு, நீ சிறு வயது முழந்தது கற்று நிச்சயத்துக்கொண்டு, நீ கற்று நிச்சயத்துக்கொண்டு நினைத்திரு மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவை, அது 15 கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க, கவனிக்கிறீங்களா, உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க எது? எது? நீ படிக்கிற காமிக்ஸ் புத்தகமா, நீ படிக்கிற உலக புத்தகமா, நீ படிக்கிற வரலாறு புத்தகமா, அறிவியல் புத்தகமா, உலக புத்தகமா, எது? ரட்சிக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கிறது. எது உன்னை ஞானம் உள்ளவனாக்கத்தகுது? எது உன ஞானம் உள்ளவனாக்குது? அங்க பாருங்க, எது உன ஞானம் உள்ளவாக்குது? பரிசுத்த வேத எழுத்துக்கள். அப்பா, this is a holy word of God been given by the God himself. The spirit of God has been given to you and me, is returned by himself. மனுஷன் தேறனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தலத்துக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமையாய். வேற எந்த புத்தகம் இப்படி சொல்லுமா? தேறினவனாக, தேறினவனாகனா அவன் எல்லாத்திலும் பரிபூர்ணம் கொண்டவனாக, தேறினவன், தேறினவனாக எடுத்து நிறுத்தும்படியாக பிரயோஜனம் உள்ளவையா இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு தேவனுக்குள்ளாக வந்தானோ, பரிசுத்த ஆவியானவர் சத்தி, அவர் மற்றும் பேரும் சத்திய ஆவியானவர் சத்தியத்தில் நடத்துகிறதோ இந்த வார்த்தை, தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தை, நித்தமும் நடத்துகிறார். தேறினாக, பிரயோஜனம் உள்ளவாக, மனுஷனாக, ஞானம் உள்ளவனாக்குகிறார். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். எது உன ஞானம் உள்ளவனாக்கத்தக்கத மாற்றுகிறது? பரிசுத்த வேத எழுத்துக்கள் உதவி செய்கிறது. அப்பா, என்ன மகத்தான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? மூணாவது பார்த்தோம் அந்த இடத்துல அவரே சார்ந்து கொள்றான். நாலாவது பார்த்தோம் தேவ ஆவினால் நடத்தப்படுறான் அவங்க எதான் கொடுக்கணும், ஆவியின் கனிகளை. தேவனுடைய ஆவின் தேவ ஆவினால் நடத்தப்படுற ஆட்கள் என்ன, மாம்சீச்சுகளை அடிச்சு நொறுக்கி ஆவினாலே சரீரத்தின் செயல்களை அழித்து பரிசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறவனாய் வாழ்கிறான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், வெற்றி அடக்கம், இப்படியான ஆவியின் கனிகளை அனுதினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் அடுத்தது கடைசியா பார்த்தோம், அவர்கள் சாட்சியா இருக்கிறார்கள், அவர்கள் சாட்சியா இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் பலனடைந்து பரிசுத்த ஆவினு வரும்பொழுது அவர்கள் யூதாவிலும் சமாரியாவிலும் தேவ தேசங்களும் பலனடைந்து அவர்கள் அவருக்கு சாட்சியாய் சாட்சி கொண்ட வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொண்ட மனுஷனா இருக்கிறாயா? இதுதாங்க தேவ ஆவினால் நடத்தப்பட்ட வாழ்க்கை. உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன் இன்னைக்கு, ஐயோ அவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், அதோ அவன் கிறிஸ்தவா, கிறிஸ்தவனா, ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போயிடாத. நீனும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல மூழ்கி போயிடாத, ஏமாந்து போயிடாத. அவனை பார்த்து இவனை பார்த்து நானும் கிறிஸ்தவனா தான், நானும் கிறிஸ்டியன் சார், நானும் சர்ச்சுக்கு போறேன் சார் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. நேவர் டு நாட் பி டிசீவ்ட். உன்னுடைய வாழ்க்கை ஏமாந்து போயிடாத. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, யார் கிறிஸ்தவன், யார் கிறிஸ்தவன், யார் கிறிஸ்தவன்? உன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவனும் கிறிஸ்தவனா இருக்கலாம், உன்னோட வேலை பார்க்கறவனும் கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா தோ தேவ ஆவினால் நடத்தப்படுகிறார்களா? அவங்க பேச்சு இயேசுவை காமிக்குதா? எல்லா வெப்பத்தாலும் போய் பித்தலாட்டமா இருக்குதா? எரிஞ்சு விழுறாங்களா? கோபம் பொத்துக்கிட்டு வருது இல்ல, போட்டி பொறாம இல்ல, இருக்குமா இல்லையா? அவர்கள் தேவனுடைய புத்திரர் இல்லை. அதான் சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்தின்படி நடக்கலாம், இன்னும் மாம்சத்தின் தேவனுடைய பிள்ளைங்க எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியுமா? மாம்சத்தின் நடக்கிற மாம்சத்தின் படிக்கு வாழ்கிற வாழ்க்கையாக வாழ்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளை சொல்லவே முடியாது. அப்ப யாரை பார்த்து ஏமாந்து பேராத, இன்னைக்கு ஒன்னை பார்த்து ஆராய்ந்து பாரு. அவர்களை பார்த்து, இவர்களை பார்த்து, அவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அவனோட வேலை பார்க்கும் கிறிஸ்தவங்களா இருக்கலாம், பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கலாம், ஆனா யாரால் நடத்தப்படல, தேவ ஆவியினால் நடத்தப்படுற தேவனுடைய பிள்ளைகளாக வாழல. பரிசுத்த வேதத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க பேரை பார்த்து அவங்கள பார்த்து ஏமாந்து பேராத. தேவடைய வார்த்தை என்ன சொல்லுது, தேவ ஆவினாலே நடத்தப்படணும். தேவ ஆவினால் நடத்தப்படணும்னா இயேசுவை மகிமைப்படுத்துறார்களா, தேவனுடைய கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கிறார்களா, சத்தியத்தின்படி சத்தியத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ்றார்களா, அவரே சார்ந்து வாழ்றார்களா, அவரை சாட்சியா வாழ்றார்களா? இப்படிப்பட்ட அம்சங்கள் கொண்ட வாழ்க்கை தான் தேவ ஆவினால் நடத்தப்படுற வாழ்க்கை. அவர்கள் தான், அவர்கள் தான், அந்த வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் தான், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அடே பா, தே ஆர் தி சன்ஸ் ஆஃப் காட், தே ஆர் தி சன்ஸ் ஆஃப் காட். அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். புத்திரர்கள்னா அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு என்ன, எவ்வளவு விசேஷமான, கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைன்னா சும்மா சாதாரணமான காரியம் இல்லை, எவ்வளவு விசேஷமான தெரியுமா? தேவனுடைய பிள்ளைன்னா ஒரு மூணு அம்சம் ஒரு தேவ மனிதன் சொல்றாப்புல. தேவனுடைய பிள்ளைன்னா என்ன, இப்ப என்னுடைய பிள்ளைகள்னு சொன்னா அப்பாவுடைய அந்த ஸ்வாவத்தை காமிக்குதா இல்லையா, அந்த இயல்பு, அந்த நேச்சர், அந்த குணத்தை காமிக்குதா இல்லையா? ஓகேவா? தேவனுடைய பிள்ளைன்னா என்ன, இன்னைக்கு நான் இயேசு பிள்ளைய வந்துட்டேன், அந்த யாரை நான் காமிக்கிறேன், யாரை வெளிப்படுத்துறேன், என்னுடைய அந்த பிதாவுடைய, என்னுடைய அப்பா, என்னுடைய பரம தகப்பனுடைய குணத்தை. ஒரு குடும்பத்துல நீங்க பாக்கலாமா இல்லையா, அப்படியே அப்பாவை போல பேசுது பாரு, அப்படியே அப்பாவை போல சொல்லுது பாரு, அப்படி சொல்றாங்களா இல்லையா, அப்பா மாதிரியே பேசுது பாரு, அம்மா மாதிரி பேசு, அப்படி அந்த குணத்தை காமிக்கிறாங்களா இல்லையா, அந்த இயல்பு, அந்த சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்களா பிள்ளைகள். அப்ப என்னைக்கு நீ இயேசுக்குள்ள வந்துட்டாயோ, இயேசு பிள்ளையா வாழ்றாயோ, அந்த இயேசு, அந்த பரம தகப்பன், அந்த கடவுளுடைய குணத்தை நீ காமிக்கிற. ரெண்டாவது அங்க என்ன, சும்மா சாதாரணமான காரியம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்படியான காரியம். ரெண்டாவது என்ன தெரியுமா, அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன், சன்ஸ் ஆஃப் காட்னு சொல்லும்பொழுது ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷன், சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. அந்த இடத்துல அங்க பாருங்களேன், ரோம புஸ்தகம் 9:26 ரோம புஸ்தகம் 9:26 அங்க என்ன சொல்லுது, ரோம புஸ்தகம் 9:26, நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியா சொல்லியிருக்கிறது. அந்த இடத்துல ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், ஆணித்தரமா ஆணித்தரமா அழுத்தமாக கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஸ்பெஷல். அதனாலதான் நீங்க பாருங்களேன், இயேசுவான் ஒரு இடத்துல சொல்ற பாருங்க, யோவான் புஸ்தகம் 13 வாங்களேன், யோவான் புஸ்தகம் 13:1, யோவான் புஸ்தகம் 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில், ஹலோ கவனிச்சீங்களா, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் யாருடையத்தில், யாருடையத்தில், தம்முடையவர்கள்னா யாரு, கடவுளுடைய பிள்ளைகள் தான் தம்முடையவர்கள். இவ்வளவு க்ளோஸ், ஹவு க்ளோஸ் தே ஆர், எவ்வளவு எவ்வளவு நெருங்கியவர்கள், தம்முடையவர்களிடத்தில் அங்க என்ன சொல்ற பாருங்க, தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அப்பா, இதாங்க சென்ஸ் ஆஃப் காட், இதாங்க கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறைவனுடைய அன்பு ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இல்லைங்களா, ஸ்பெஷல் அஃபெக்ஷன், அன்பு வைக்கிறார், முடிவு பரியந்தும் அன்பு வைக்கிறார் தம்முடைய இடத்துல. அவர்கள் தான் அதேவுடைய சும்மா சாதாரணமான காரியம் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கும்போது. அதிலே மூணாவது அம்சம் என்ன தெரியுமா, கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லி பார்க்கும்பொழுது நீங்க பார்க்கலாம் அங்க எட்டாம் அதிகாரம் நம்ம படிச்சோமா இல்ல, எட்டாம் அதிகாரம் 17 வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்குடன் சுதந்திரமாமே. அந்த இடத்துல அதாவது உரிமை, உரிமைக்குரியவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லி பார்க்கும் பொழுது, கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லும் பொழுது சுதந்திரர்கள், அதாவது கடவுளுக்கு, அதாவது குடும்பத்துல என்னென்ன உரிமை இருக்கும் அத்தனை உரிமையா யாருக்கு உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டு. அந்த அப்பா சொத்து, குடும்பத்தில் இருக்கிற சொத்து பிள்ளைகளுக்கு கட்டாயமா சொத்து பிள்ளைகள் போய் சேரும், கட்டாயமா பிள்ளைகள் சுதந்திரிக்கிறார்கள் இல்லைங்களா. அப்ப அவனமாகவே கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாக்கில அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள், சுதந்திரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதான் சொல்லுது. அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுது, அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக, அந்த கடவுளுடைய பொக்கிஷன், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மக்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரசிடென்ட் போறாரு, இல்ல அமெரிக்க பிரசிடண்டோ இருக்கிறாரோ, இல்ல இந்திய பிரசிடண்டோ மீட்டிங்ல இருக்கிறாரு, பயங்கரமா பாதுகாப்போடு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சமயத்துல அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கண்காணிச்சுட்டு பாதுகாப்போடு அவங்க பாதுகாப்பு வளையத்துல பிரசிடண்ட் நிக்க வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. யாரையும் உள்ள விட மாட்டாங்களா இல்லையா, யாரையும் உள்ள விட மாட்டாங்களா இல்லையா. ஆனா அந்த இடத்துல மட்டும் ஒரு பிள்ளை ஓடி போகுது, பிரசிடண்ட் நோக்கி போகுது. அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை, பிரசிடண்டுடைய பிள்ளை. அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை, பிரசிடண்ட் பிள்ளை. அந்த சீக்ரெட் ஏஜென்சி என்ன பண்ண மாட்டான், அதட்டுவானா, அதட்டுவானா. திடீர்னு பிரசிடென்டுடைய பிள்ளை பக்கத்துல சேர்ல இருந்து டக்குனு ஏஞ்சி ஓடுது, அப்பாட்ட ஓடுதுன்னா இல்ல அங்கிருந்து ஓடுதுன்னா ஏதாவது சொல்லுவான், திட்டுவானா, எந்த தடையுமே. அவனமாதான் அன்னைக்கு நின்று என்னுடைய பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது யாரும் அந்த உரிமை, அந்த சலுகையை யாரும் பறிக்கவே முடியாது. நமக்குன்னு ஆண்டர் வச்சிருக்கிற அருமையான சலுகை ஆசீர்வாதம் நிச்சயமாக நாம் சுதந்திரிப்போம். சுதந்திரர்கள், சுதந்திரவாளிகள், விசேஷமானவர்கள், எவ்வளவு மகத்தான காரியம் பார்த்தீங்களா. இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறாயா, தேவனுடைய பிள்ளை சொல்லுமா என்றால் தேவ ஆவினால் நடத்தப்படுற வாழ்க்கை, அப்படிப்பட்ட தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்ட வாழ்க்கை உனக்குள்ள இருக்குதா, ஆராய்ந்து பார். இல்லையே இப்பொழுதே மனம் திரும்பு, தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, உன் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்கள் நம்முடைய சமூகத்திலே முன்னோக்கி வரவும் உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ கிருபை பாராட்டின அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த அருமையான நாளிலே கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிற்கத்தான் எவ்வளவு விசேஷமான காரியங்கள் இந்த ரோமர் 8 அதிகாரத்திலே நாங்கள் படிக்கிறோம் சுவாமி. மாத்திரமல்ல தேவாவினாலே நடத்தப்படுகிற இவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் சொல்லி படிக்கிறோம் சுவாமி. அன்றே வெறும் பெயரவுள்ள கிறிஸ்துவனை வைத்துக்கொண்டு வெறும் ஆலயத்து போகிறது மாத்திரமல்ல சுவாமி, அன்றைய தெய்வ ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை கொண்டு மக்களாய் எவர்களோ அவர்கள் மாத்திரமே தெய்வுடைய பிள்ளைகள் சுவாமி. அப்ப நாங்கள் தெய்வுடைய ஆவினாலே தெய்வ ஆவியுடைய ஆலயக்குள்ளாக நடத்தப்படுகிறேன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற வேலையை மாற்றிப்படும். அன்றைய எப்படி இல்லை என்றால் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி வருகிறோம் சுவாமி. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க சுவாமி, எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஐயோ எங்களுடைய மாம்சத்துக்கு எங்கள் சுயத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்டது போது சுவாமி, பிசாசுக்கு அடிமைப்பட்டது போது சுவாமி. அன்றைய தெய்வ ஆவியானவருடைய இயக்கத்தாவை ஆலயக்குள்ளாக நாங்கள் வர வேண்டுமே சுவாமி. அது எவ்வளவு மகத்தான சந்தோஷமான, எவ்வளவு மகத்தான, எவ்வளவு விடுதலை கொண்ட வாழ்க்கை சுவாமி. அந்த இயேசுவையே பிரியப்படுத்துற வாழ்க்கை, இயேசுவையே கனப்படுத்துற வாழ்க்கையாச்சு சுவாமி. அப்படிப்பட்ட தேவ ஆவியானவருடைய ஆலயக்குள்ளாக நாங்கள் நடத்தப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி நாங்கள் சொல்லுகிற வாழ்க்கை, அந்த தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லும்படியான அந்த மகத்தான ஒரு காரியம், எவ்வளவு விசேஷமான காரியம் சுவாமி. அது உண்மையான மகத்தான அந்த அன்பை காண்பிக்கிறேன் சுவாமி. ஸ்பெஷல் அஃபெக்ஷன் சொல்லி படிக்கிறோமே சுவாமி. அன்றே எவராலும் அந்த சுதந்திரத்தை பறிக்க முடியாது சுவாமி. அந்த தேவனுக்குரிய, அந்த தேவனுடைய பிள்ளைக்குரிய சுதந்திரம் நிச்சயமாக எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை கொண்டவர்களா இருக்கிறார்களே சுவாமி. இப்படிப்பட்ட அந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளைக்குரிய அந்த விசேஷ அந்த சுதந்திரத்தை, தேவனுடைய பிள்ளைக்குரிய அந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை நாங்கள் வாழிற பிள்ளைகளாக, அப்படியான தேவாவினால் நடத்தப்பட்டு வாழிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.